نسلمه ونؤمن بالله ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. أما بعد، إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இன்றைய தினம் ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் புல்மோட்டை கிளையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தூர பிரதேசங்களிலிருந்து அல்லாஹ்விற்காக தமது நேரங்களை ஒதுக்கி இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பல பிரதேசங்களிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களின் நோக்கங்களையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி வைப்பானாக. இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், அமல்கள் இன்றி ஈடேற்றம் இல்லை என்பதாக. இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த தலைப்பினை விரிவாக பேசி முடிப்பதென்றால் சுமார் 1.5 மணி நேரங்கள் தேவையாக இருக்கின்ற பொழுதிலும், எந்த அளவிற்கு இதனை மிக சுருக்கமாக என்னால் உங்களுக்கு வழங்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக தருவதற்கு முயற்சி செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஏனென்று சொன்னால், இந்த தலைப்பானது வெறுமனவே ஒரு பகுதியை மாத்திரம் குறிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் என்றால் சிக்கல் கிடையாது. அமல்கள் இன்றி ஈடேற்றம் இல்லை என்ற இந்த கருத்தானது அது உலக வாழ்க்கையிலும் உண்மையான ஒரு விடயமாகும். அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் செல்லவிருக்கக்கூடிய அந்த கபரினுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விடயமாகும். அதே போன்று மஹ்ஷர் மைதானம், மறுமை நாள், இப்படி இந்த அமல்கள்தான் எங்களை ஓட்டி செல்லக்கூடிய ஒரு பிரதான காரியமாக இருக்கின்ற காரணத்தினால் இதை பற்றி நாம் ஒவ்வொருவரும் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது. இங்கு கூடியிருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் ஒவ்வொருவரும் இன்று இருக்கக்கூடிய இந்த கோடிக்கணக்கான மக்களிலே முஸ்லிம் என்ற ஆயிரக்கணக்கான பெயர் தாங்கி மனிதர்களை விட்டும் பிரிந்து இந்த ஒரே கூட்டத்திலே ஒன்று சேர்ந்திருப்பதன் காரணம் அது சுவர்க்கத்திற்காகவே தவிர வேறு எந்த நோக்கங்களும் கிடையாது. இந்த நோக்கமானது வெறுமனவே இந்த சத்தியத்திலே நுழைந்து விட்ட காரணத்திற்காக எமக்கு கிடைத்து விடுமா என்று அல் குர்ஆன் சுன்னா ஒளிகளை கொண்டு நாம் புரட்டி பார்த்தால் அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர்கள் இந்த சத்திய இஸ்லாத்தை தமது உயிர்களை கொடுத்தும் தாங்கி பிடித்தார்களோ அந்த சஹாபாக்கள் கூட நாளை என்னுடைய கதி என்னவாகும் என்று யோசித்து கண்கலங்கி கண்ணீர் வடித்த ஒரு விடயமாக இது இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வெறுமனவே நாம் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டோம், நாம் சுவர்க்கம் சென்று விடுவோம் என்ற கண்மூடித்தரமான நம்பிக்கையிலே புத்திசாலிகளான முஸ்லிம்கள் ஒரு போதும் வாழ முடியாது. அல் குர்ஆன் சுன்னாவை எடுத்து நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹோடு அதாவது இந்த ஈமான் சார்ந்த விடயங்களும் அதிலே உறுதியான தன்மையும் அதே போன்று அதனை எமது செயல்களின் ரீதியாக பிரதிபலிக்க செய்யக்கூடிய அமல்களுமே எமக்கு தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதனை மிக அழகாக அல் குர்ஆன் சுன்னாவை புரட்டி பார்க்கிற பொழுது எம்மால் புரிந்து கொள்ள முடியும். முதலில் அமல்கள் என்றால் என்ன என்பதனை நாம் தெரிந்துவிட்டு அதனை தொடர்ந்து நாம் அடுத்த கட்டங்களுக்கு செல்லலாம். அமல்கள் என்றால் அதாவது நல்லமல்கள் என்று அதனை சொல்ல முடியும். அரபியிலே அல் அமலு ஸாலிஹ் என்று சொல்லப்படும், அதாவது நல்ல செயல்கள். இதனை நாம் அழகாக தெரிந்து வைத்திருக்கிறோம், இதை சொல்லி தெரிய வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. இருந்தாலும் சற்று உங்களது சிந்தனையில் நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சில விடயங்களை இங்கு குறித்து விட்டு செல்கிறேன். முதல் அம்சமாக அல்லாஹு தஆலா இது பற்றி சொல்கிற பொழுது அல் குர்ஆனிலே கூறுகிறான், நிச்சயமாக இந்த மனிதனை நாம் கலக்கப்பட்ட ஒரு துளி இந்திரியத்தை கொண்டு படைத்திருக்கிறோம். அவனை சோதிக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு நாம் செவி புலனையும் அதே போன்று பார்வையையும் நாம் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு விட்டு தொடர்ந்து சொல்கிறான், இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாகிரன் வ இம்மா கஃபூரா. இந்த மனிதனுக்கு எது நேரான வழி எது பிழையான வழி என்ற அந்த அறிவையும் கொடுத்து விட்டோம். ஒன்று அவன் நன்றி செலுத்தி நல்லவனாக வாழுகிறான், இல்லையெனில் நன்றி கட்டு அவன் மோசமானவனாக வாழ்கிறான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே பாருங்கள், முதல் அம்சமாக எமது சிறு பிராயம் முதலே எமது பெற்றோர்களின் வழியாக அல்லது எமது ஆசிரியர்களின் வழியாக எம்மோடு சூழ இருப்பவர்களின் வழியாக நல்லது இது கெட்டது இது என்பதனை நாம் பிரித்து விளங்கிக் கொள்கிறோம். அதே போன்று இரண்டாவது அம்சம் இந்த நல்லமல்கள் என்ற அந்த விடயத்திலே சேரக்கூடியது இபாதத்துகள் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்விற்காக நாம் செய்யக்கூடிய வணக்கங்களாகும். அதிலே தொழுகை, நோன்பு, அதே போன்று ஜிக்ருகள், இன்னும் பல விடயங்களை அவற்றிலே நாம் அடக்கலாம். இப்படி என்னென்ன நல்ல விடயங்கள் எல்லாம் இருக்கிறதோ
அந்த அனைத்துக்கும் நல்லமல்கள் என்று பெயராகும். ஒரே ஒரு நிபந்தனை, எமக்கு நல்லது என்று தோன்றுவதற்காக அது நல்லமலாக ஆகாது. அதற்கு அல் குர்ஆன் சுன்னா ஒளியிலே ஆதாரம் காணப்பட வேண்டும். அது உறவுகளை சேர்ந்து நடக்கின்ற விடயமாக இருக்கலாம், அமானுஷங்களை காப்பாற்றக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், எமது சோதனைகளின் பொழுது பொறுமையாக இருப்பதாக இருக்கலாம், எமது எந்த விடயங்களாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் அதனை ஒப்படைப்பதாக இருக்கலாம். நேர்மையாக நடப்பது, நெருக்கமாக நடப்பது, அல்லாஹ்விற்காக இரவையில் பகலையில் அதே போன்று காலையில் நேரத்தை ஒதுக்குவது, அதே போன்று அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் தந்த செல்வத்திலிருந்து செலவழிப்பது, அதே போன்று நீதம் செலுத்துவது, அல்லாஹ்வினது கட்டுப்பாட்டிலே வளருவது, பள்ளியோடு அதிக தொடர்புகளை வைப்பது, அல்லாஹ்விற்காக ஒருவரை ஒருவர் நேசிப்பது, மோசமான சந்தர்ப்பங்கள் தவறுகள் செய்வதற்கு ஏற்பட்டாலும் அதனை தவிர்த்து கொள்வது, அடுத்தவர்களுக்கு காட்டும் நோக்கமின்றி நல்ல விடயங்களை செய்வது, தனிமையிலே அல்லாஹ்வை நினைத்து அழுவது என்று என்னென்ன நல்ல விடயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த அனைத்திற்கும் பெயர் நல்லமல்கள் ஆகும். இதனை நாம் அழகாக தெரிந்தாலும் ஒரு ஞாபகம் ஊட்டம் வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். தொடர்ந்து இந்த நல்லமல்கள் எமது வாழ்க்கையிலே, அதாவது அது உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கபிரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மறுமையிலாக இருந்தாலும் சரி, இந்த அமல்கள் என்ற விடயம் எந்த அளவிற்கு தாக்கம் செலுத்துகிறது என்பதனை நாம் தொடர்ந்து கவனிக்கலாம். இதை இன்னும் நீங்கள் அழகாக விளங்க வேண்டும் என்பதற்காக இதனை சுமார் 10 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். அதிலே முதலாவதாக நாம் விளங்க வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால், அதாவது நல்லவர்களாக நாம் வாழுவதற்கும் தீயவர்களாக நாம் வாழுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன, நல்லவர்களாக வாழுவதற்கு அப்படி என்ன தேவை இருக்கிறது, ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால், அல்லாஹு தஆலா இது பற்றி அல் குர்ஆனிலே மிக அழகாக குறிப்பிடுகிறார். لقد خلقنا الانسان في احسن تقويم சித்தமாக இந்த மனிதனை நாம் அழகிய தோற்றத்திலே நேர்த்தியாக படைத்திருக்கிறோம். இப்படி ஒரு அழகான படைப்பு கிடையாது. ثم رددناه اسفل سافلين பிறகு இதே படைப்பினத்தை தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவர்களாக கீழ்த்தனமானவர்களாக மாற்றி விடுகிறோம். எதன் காரணமாக, இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர. அப்படி என்றால் மோசமாக நடப்பவர்கள் எல்லாம் தீர்த்தரமானவர்களாக மாறப்போகிறார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சூரத்து தீன் என்ற அத்தியாயத்தின் 4, 5, 6 வசனங்களாக. அதே போன்று சூரத்து ஜாசியா என்ற அத்தியாயத்தின் 21 வசனம் அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹஸிபல்லதீன ஜதரஹு ஸய்யிஆத் அன் நஜ்அலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், அதாவது பாவங்களை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டு தீமைகளை அதிலே மூழ்கி இருப்பவர்கள், அல்லாஹு தஆலா எங்களை எவர்கள் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ இவர்களை போன்று சவா அன் மஹ்யாஹும் வ மமாதுஹும், இந்த நல்லவர்களை போன்றுதான் அவர்களுக்குரிய வாழ்வும் இருக்கும், அவர்களுக்குரிய மரணமும் இருக்கும் என்று பாவம் செய்பவர்கள் நினைக்கிறார்களா, சா மாயஹ்குமூன், அவர்கள் அப்படி நினைத்து அவர்களது உள்ளங்களுக்குள் எடுத்துக்கொண்ட அந்த தீர்வு மோசமானது, மகா மோசமானது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இதனுடைய அர்த்தம், எவர்கள் ஈமான் கொண்டு அமல்கள் செய்கிறார்களோ இவர்களுக்கும், எவர்கள் பாவங்களிலே மூழ்கி இருக்கிறார்களோ இவர்களுக்கும் அவர்களது வாழ்க்கையிலும் மரணத்திலும் வித்தியாசம் இருக்கிறது.
அமல்களின்றி ஈடேற்றமில்லை என்ற இந்த தலைப்பினை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 10 பகுதிகளாக பிரித்திருப்பதாக மேலே கூறப்பட்டது. அதிலே முதலாவது பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நல்லமல்கள் செய்து நல்லவர்களாக வாழ்பவர்களுக்கும் அதற்கு மாற்றமாக வாழ்பவர்களுக்கும் வித்தியாசம் என்ன? அது சம்பந்தமாக 2 அல்குரானிய வசனங்களை நாம் பார்த்திருந்தோம். ஒரு வசனத்திலே அல்லாஹு தஆலா மனிதனை அழகிய தோற்றத்தில் படைத்திருப்பதாக கூறிவிட்டு அதே மனிதனை கீழ்த்தரமானவர்களிலும் கீழ்த்தரவனாக மாற்றுகிறான். எவர்கள் ஈமான் கொண்டு அமல்கள் செய்தார்களோ அவர்களை தவிர. அடுத்த வசனத்திலே எவர்கள் பாவங்களை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் ஈமான் கொண்டு அமல்கள் செய்பவர்களை போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையும் மரணமும் இருக்கும் என்று நினைக்கிறார்களா? இவர்கள் தனக்கு அவர்கள் தீர்வாக எடுத்துக்கொண்ட இந்த யோசனையானது மிக மோசமானது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று சூரா சாத் என்ற அத்தியாயத்திலே அம் நஜ்அலுல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் கல் முஃப்ஸிதீன ஃபில் அர்த். எவர்கள் ஈமான் கொண்டு அமல்கள் செய்கிறார்களோ இவர்களை உலகத்திலே எவர்கள் குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார்களோ இவர்களை போன்று நாம் ஆக்கி விடுவோமா? அம் நஜ்அலுல் முத்தகீன கல் ஃபுஜார், அல்லது பயபக்தியாளர்களை மோசமாக நடப்பவர்களை போன்று நாம் ஆக்கி விடுவோமா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். எனவே இந்த 3 வசனங்களில் இருந்தும் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. அது அவர்களது வாழ்க்கையிலும் மரணத்திலும் அந்த வித்தியாசம் இருக்கிறது என்பதனை எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று 2வது பகுதியாக நாம் பார்க்க இருப்பது மேற்கண்ட இந்த பகுதியில் நாம் விளங்கிக் கொண்ட அம்சமான ஈமான் கொண்டு அமல்கள் செய்வது அவசியம் என்பதனை மேற்கண்ட முதல் பகுதியில் நாம் விளங்கியிருப்போம். இதனை இன்னும் விரிவாக நாம் பார்ப்பதென்றால் இது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரா முல்க் என்ற அத்தியாயத்தின் 2வது வசனம் الذي خلق الموت والحياة ليبلوكم ايكم احسن عملا. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அமல்கள் செய்ய வேண்டும், அமல்கள் செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு என்றால் உங்களுடைய மரணம் வாழ்க்கை, வாழ்க்கை மரணம் இந்த இரண்டை படைத்திருப்பதே உங்களில் யார் அழகிய அமல்கள் செய்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காகத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று சூரா கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தின் 7-8 வசனங்கள் இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஜீனதன் லஹா லினபுலுவஹும் அய்யுஹும் அஹ்சனு அமலா. நிச்சயமாக இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். எதற்கு என்றால் உங்களில் யார் அழகாக நடந்து கொள்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காக. ஒரு நாள் அதனை விட்ட வெளியான பாலைவனத்தை போன்று நாம் மாற்றி விடுவோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று ஹாரூன், இவனுக்கு அல்லாஹு தஆலா பெரும் செல்வங்களை வழங்கியிருந்தான். எந்த அளவிற்கு என்றால் அவனிடம் இருந்த அந்த பொக்கிஷங்கள் இவற்றை அலுமாரிகளில் வைத்து பூட்டியிருந்தான். இதனுடைய அந்த திறவுகோள்களை மாத்திரம் பலசாலிகளான எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு சுமந்து வந்தார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்திருந்தான். ஆனால் அதற்கு அவன் நன்றி செலுத்தவில்லை. அவன் அழகான ஒரு தோற்றத்தோடு மக்கள் முன்னிலையில் வருகிறான். மக்கள் எல்லாம் அவனை பார்த்து பிரமிக்கிறார்கள், இதே போன்று நாங்களும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே. அப்பொழுது எவர்கள் சரியானவர்களோ, எவர்களுக்கு இந்த மார்க்க அறிவு இருந்ததோ அவர்கள் சொல்கிறார்கள், வகால் அல்லதீன ஊதுல் இல்ம் வைலக்கும் சவாபுல்லாஹி கைர் லிமன் ஆமன வஅமில ஸாலிஹா. என்ன நீங்கள் பேசுகிறீர்கள், உங்களுக்கு கேடு ஏற்படட்டும், அல்லாஹ்விடம் இருப்பதுதான் சிறந்தது, இதுவெல்லாம் வெறும் அலங்காரங்கள் தான். அது யாருக்கு? ஈமான் கொண்டு எவர்கள் அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு. வலா யுலக்காஹா இல்ல சாபிரோன். இந்த ஒரு பாக்கியத்தை, அதுதான் மிக பிரம்மாண்டமானது, சற்று பொறுத்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை தாண்டித்தான் அது கிடைக்க வேண்டும். அதனால் பொறுமையாளர்களை தவிர வேறு யாரும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று சூரா சபா என்ற அத்தியாயத்தின் 37வது வசனம், வமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் பில்லதி துகர்ரிபுக்கும் இந்தனா ஜுல்ஃபா, உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய குழந்தைகளோ எங்களிடத்தில் உங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி தராது, இல்லாமன் ஆமன வ அமில சாலிஹா, யார் ஈமான் கொண்டு அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று சூரா கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தின் 110வது வசனம், فَمَنْ كَانَ يَرْجُو لِقَاءَ رَبِّهِ فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا. யார் அந்த அல்லாஹ்வினுடைய சந்திப்பை நம்பி இருக்கிறார்களோ, எதிர்பார்த்திருக்கிறார்களோ, அவர்கள் நல்லமல்கள் செய்யட்டும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று சூரா அல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தின் 70-71வது வசனங்கள், إِلَّا مَنْ تَابَ وَآمَنَ وَعَمِلَ صَالِحًا فَأُولَٰئِكَ يُبَدِّلُ اللَّهُ سَيِّئَاتِهِمْ حَسَنَاتٍ. யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ, இவர்களுடைய பாவங்களை கூட அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுகிறான். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தௌபா செய்து அமல்களை செய்கிறார்களோ, அவர்கள்தான் அல்லாஹ்வை நோக்கி சரியான முறையிலே மீண்டவர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். தௌபா செய்வதற்கும் கூட வெறுமெனவே நாம் தௌபா செய்து விட்டோம் என்று முடிக்க முடியாது. அதனை தொடர்ந்து ஈமான் அமல் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை அல்லாஹு தஆலா இந்த வசனங்களின் மூலம் குறிப்பிடுகிறார். எனவே இரண்டாவது பகுதியாக, இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா எங்களை படைத்திருப்பதன் காரணம், எங்களுக்கு செல்வங்களை தந்து குழந்தைகளை தந்து உலகத்தை அலங்காரமாக ஆக்கி இதனையெல்லாம் எதற்கு செய்திருக்கிறான் என்றால், நாங்கள் என்ன செய்கிறோம், நல்ல அமல்கள் செய்கிறோமா, இந்த விடயங்களில் சரியாக நடந்து கொள்கிறோமா என்று பார்ப்பதற்குத்தான் இந்த வாழ்க்கையை அமைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று மூன்றாவது பகுதிகள், உண்மையிலேயே யார் இந்த படைக்கப்பட்ட நோக்கத்தை உணர்ந்து சரியான முறையிலே இந்த அமல்களை செய்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இந்த அமல்களையும் தொடர்ந்து செய்கிறார்களோ, அவர்களுக்குள்ள சிறப்புகள், அது தனித்துவமானது, அதனை அவர்களை தவிர வேறு யாரும் அடைந்து கொள்ள முடியாது. அதனை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து தலாக் என்ற அத்தியாயத்திலே 10-11 வசனங்கள், அல்லதீன ஆமனு கத் அன்ஸலல்லாஹு இலைக்கும் ஜிக்ரா. இவர்கள் ஈமான் கொண்டார்களோ, அல்லாஹ்வை நம்பினார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் உங்களின் பால் உபதேசங்களை, ஞாபகமூட்டல்களை இறக்கி இருக்கிறான். ரசூலன் யத்லு அலைக்கும் ஆயாத்தில்லா, ஒரு நபியின் மூலம் அந்த உபதேசங்களை அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். அவர் உங்களுக்கு அவனுடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார். அமல்கள் செய்கிறார்களோ, அவர்களை இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பால் கொண்டு வருவதற்காக என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இது ஒரு முக்கியமான விடயம். ஒரு மனிதன் பொதுவாக இந்த உலகத்தில் பிறந்து விட்டால் அவனுக்கு எப்படி வாழுவதென்றே தெரியாது. அதனை அல்லாஹு தஆலா அழகாக இந்த அல் குர்ஆன் சுன்னாவின் மூலம் படித்து கொடுக்கிறான். அதற்கு எமக்கு தேவையானது ஒன்று, அந்த அல்லாஹுவை பற்றிய, மறுமையை பற்றிய, மறைவான விடயங்களை பற்றிய நம்பிக்கை. இரண்டாவது, அவனுடைய சொற்கேட்டு நாம் நடக்க வேண்டும். இந்த வழியில் வாழ்பவர்களுக்கு மட்டும்தான் உள்ளத்தில் நிம்மதி, எது இருந்தாலும் இல்லை என்றாலும் மனதில் சந்தோஷம் இருக்கும். மற்றையபடி வெறும் அலங்காரங்களினால் மயங்கி இருப்பவர்கள், அந்த ஒவ்வொருவர்களும் உள்ளங்களால் நொறுங்கிக் கொண்டிருப்பார்கள் நல்லவர்களாக இருந்தால். அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆன் சுன்னாவின் மூலம் இந்த ஒளியை கொடுக்கிறான். யாருக்கு என்று சொன்னால், எவர்கள் ஈமான் கொண்டு அமல்கள் செய்கிறாரோ அவர்களுக்கு. அதே போன்று சூரத்துல் அஸ்ர் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா அந்த சூராவே அதனை அழகாக சொல்கிறது. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, எவ்வளவு காலங்கள் உருண்டோடினாலும் சரி, அது ஆதம் நபியின் காலத்திலிருந்து கடைசி காலம் வரும் வரைக்கும் காலங்களின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், ஒவ்வொரு மனிதனும் நஷ்டத்திலே இருக்கிறான். எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவனுடைய அவமானங்களையும் அசிங்கங்களையும் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குமரல்களையும் அள்ளி கொட்டுவான். இல்லல் லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸவு பில் ஹக்கி வதவாஸவு பிஸ்ஸபர். இதனை இந்த ஒரு நெருக்கடியிலிருந்து தப்பித்து கொண்டவர்கள் நான்கு சுபாவத்தை கொண்டவர்கள். அது அவர்களிலே இருக்கிறது என்றால் அவர்கள் மட்டுமே நஷ்டவாளிகள் அல்ல. இல்லல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத், நல்லமல்களும் செய்து, வதவாஸவு பில் ஹக்கி, உண்மையை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு, வதவாஸவு பிஸ்ஸபர், பொறுமையை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கிறார்களோ இவர்களை தவிர. அதே போன்று அல்லாஹ் சூரத்துல் அன்கபூத் என்ற அத்தியாயத்தின் ஆறாம் வசனம், வமன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது லிநஃப்ஸி, அல்லாஹ் அழகாக வழியை காட்டிவிட்டான், இதோ இருக்கிறது பாதை, இப்படித்தான் வாழ வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது. யார் முயற்சி செய்து சரியாக நடக்கிறாரோ அது அவருக்கு தான் பிரயோஜனம். அது அவரை நிம்மதியாக இந்த உலக வாழ்க்கையிலும் வெற்றியை மறுமையிலும் அடைவதற்காக அவருக்காகவே அவர் முயற்சிக்கிறார். இன்னல்லாஹ லகனியுன் அனில் ஆலமீன், இதனால் அல்லாஹ்விற்கு எந்த லாபமும் கிடையாது. அவன் அகிலத்தாரை விற்றும் தேவையற்றவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்ற சூரத்து ரூம் 44வது வசனம், மன் கஃபர ஃபஅலைஹி குஃப்ருஹு, இவ்வளவு அழகான வழி இருந்தும் இஸ்லாத்தை புறக்கணித்து விட்டு ஒரு மனிதன் நிராகரித்து வாழ்கிறான் என்றால் அந்த அவனுடைய நிராகரிப்பு அவனுக்கு தான் நாசத்தை ஏற்படுத்தக்கூடியது. வமன் அமில ஸாலிஹன் ஃபலி அன்ஃபுஸிஹிம் யம்ஹதுன், யார் அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய உள்ளங்களுக்கு, தங்களுடைய ஆத்மாவை நேரான வழியிலே நடத்துகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இதனை உண்மையாக உணர்வுபூர்வமாக விளங்க வேண்டும் என்றால் அந்த ஈமானும் அந்த அமல்களும் எம்மிடம் இருந்தால் இந்த ஒவ்வொரு வசனங்களும் இனிமையான, இனிப்பான வசனங்களாக இருக்கும். அல்லாஹு தஆலா வினுடைய மற்ற விடயத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள். எப்படி, இன்னல்லாஹ லா யன்ஸுருக்கும் இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், அல்லாஹ் உங்களை இவ்வளவு அழகாக படைத்திருக்கலாம், செல்வ செழிப்போடு படைத்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய செல்வத்தையோ உங்களுடைய தோற்றங்களையோ அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. வலாக்கின் எந்தொரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும், என்றாலும் அல்லாஹ் பார்ப்பது உங்களுடைய உள்ளங்களையும் அமல்களையும் தான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே பாருங்கள், இந்த மேற்கண்ட 5 வசனங்களில் இருந்து நாம் சரியாக நடந்தால், ஈமான் கொண்டு நல்லமல்களை செய்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது எமக்குதான் பிரயோஜனமே ஒழிய இதனால் அல்லாஹ்விற்கு எந்த லாபமும் கிடையாது. இதனை மறந்துவிட்டு எம் இஷ்டப்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் எமக்குதான் கேடாக வந்து முடியும். இந்த விடயத்தை தான் அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப சொல்கிறான். இதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது அழகாக அல் குர்ஆன் சுன்னாவிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஆனால் அதிகமானவர்கள் இதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் 60-70 வருடங்கள் வாழ்ந்தாலும், இவற்றையெல்லாம் மறந்து வாழ்ந்தாலும், கெட்டவர்களாக கேடுகட்டவர்களாக வாழ்ந்தாலும், ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை உணர்ந்து பேசுகிறார்கள். அது பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது 4வது பகுதி. وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன் நாம் உங்களுக்கு அளித்த செல்வத்திலிருந்து செலவு செய்யுங்கள். فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ. அந்த நேரம் வந்து விட்டதென்றால், அந்த நேரத்தில் உங்களில் ஒருவர் சொல்லுவார், என்னை கொஞ்ச நாளைக்கு தாமதித்து வைக்க மாட்டாயா ரப்பே. நான் சதக்காக்களை செய்கிறேன், உன்னுடைய வசனங்களை உண்மைப்படுத்தி நடக்கிறேன், நான் சாலிஹானவர்களில் ஒருவராக ஆகிவிடுகிறேன் என்று ஒவ்வொரு மனிதனும் சொல்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று சூரா முஃமினூன் என்ற அத்தியாயத்தின் 100வது வசனம், ஹத்தா இதா ஜாஅ அஹதுஹுமுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வந்து விட்டதென்றால், கால ரப்பிர்ஜுன், ஒவ்வொரு மனிதனும் சொல்கிறான், ரப்பே என்னை திரும்ப அனுப்பு, லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்டு விட்டு வந்த நல்ல விடயங்களை, நல்ல அமல்களை எல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவ்வாறல்ல, இது வெறும் வார்த்தையாகும், இந்த வார்த்தையினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. வமின் வராஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், மீண்டும் இவர்கள் எழுப்பப்படக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது, அது வரைக்கும் இவர்கள் உலகத்திற்கு திரும்ப முடியாதவாறு ஒரு தடை ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். மரணம் வந்து விட்டதா, அத்தோடியமுடைய நேரம் வந்து விட்டது, எதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் மேலே நாம் பார்த்து விட்டோம். மரணம் வந்து விட்டதாயமுடைய நேரம் முடிந்து விட்டது, அதற்கு பிறகு நடக்கக்கூடியது 5வது பகுதியாக நான் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறேன். இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யத்பஉல் மய்யித் தலாஸா, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனோடு 3 விடயங்கள் அவனை பின்தொடர்கிறது. ஃபயர்ஜுஇ ஸனானி வயபகா வாஹித், 2 விடயங்கள் திரும்பி விடுகின்றன, ஒரே ஒரு விடயம் தரித்து விடுகிறது. யத்பஉஹு அஹ்லுஹு வ மாலுஹு, அவனுடைய குடும்பம், அவனுடைய செல்வம், இதற்கு பின்னால் திரிந்து கொண்டுதான் அவனுடைய காலம் முழிக்க கழித்திருப்பான். ஆனால் மரணத்தோடு அந்த குழிக்குள் அடக்கிவிட்டு அந்த இரண்டும் திரும்பி விடுகிறது. வயபகா அமலுஹு, அவன் செய்த நல்லமல், அவன் செய்த கெட்ட செயல்கள் மட்டுமே அவனோடு தங்கிவிடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அந்த கபிரிலே வைக்கப்படுகிறது, கேள்வி கணக்குகள் கேட்கப்படுகிறது, நல்லவர்களுக்கு ஒரு விதமாக, தீயவர்களுக்கு ஒரு விதமாக. இது பல்வேறு ஹதீஸுகளிலே பல வகைகளில் வருகிறது. இவரவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததோ அதற்கு ஏற்ப அவர்களுக்குரிய கேள்வி கணக்கு முடிந்த பிறகு ஒரு காரியம் நடக்கிறது. ஒரு மனிதர் அந்த கபருக்குள் வருகிறார், ஒரு மனிதர் வருகிறார், வந்து இந்த மனிதரிடம் சொல்கிறார், இந்த மனிதர் சாலிஹான மனிதர், நல்ல மனிதராக வாழ்ந்தவர். இவரிடம் வந்து சொல்கிறார், நீங்கள் சொர்க்கத்தை அடையவிருக்கிறீர்கள், ஒரு சிறப்பான ஒரு பெரும் அம்சம் உங்களுக்காக காத்திருக்கிறது, நீங்கள் அதற்கு தயாரான முறையில் இருந்து கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த மனிதர் கேட்கிறார், அது சரி, நீ யார், நீ அழகாக இருக்கிறாய் பார்ப்பதற்கு, இப்படி ஒரு நற்செய்தியை எனக்கு சொல்கிறாய், நீ யார், அதை முதலில் சொல். அப்பொழுது அந்த மனிதன் சொல்கிறான், அன அமலுக்க சாலிஹ், நான் தான் நீ சேர்த்து சேர்த்து வைத்த உன்னுடைய நல்லமல்களாகும், அது அழகானதாக இருந்தது, அதனால் நீ என்னை அழகாக பார்க்கிறாய், அது தூய்மையாக இருந்தது, அதனால் என்னை நீ தூய்மையாக பார்க்கிறாய், நீ உனக்காக சொர்க்கம் இருக்கிறது, அதாவது உற்சாகமாக நிம்மதியாக நீ இருந்து கொள் என்று அந்த மனிதனுக்கு சொல்கிறது. உடனே அந்த மனிதன் சொல்கிறான், யா அல்லாஹ், உடனே மறுமை நாளை ஏற்படுத்தி விடு, எனக்கு அந்த சொர்க்கத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறான். அதே போன்று தீய மனிதனாக இருந்தால் அவனுடைய கேள்வி கணக்குகளுக்கு பிறகு ஒரு உருவம் வருகிறது, ஒரு மனித தோற்றத்திலே, ஒரு மோசமான தோற்றத்திலே, அசிங்கமான அருவறுப்பான வாடைகள் அடிக்கக்கூடிய தோற்றத்திலே ஒரு உருவம் வருகிறது. அது வந்து சொல்கிறது, உனக்காக வேதனைகள் காத்திருக்கிறது, கொடூர தண்டனைகள் உனக்காக காத்திருக்கிறது, அதற்கு நீ தயாராக இருந்து கொள். அப்பொழுது இந்த மனிதன் கேட்கிறான், நீ பார்த்தாலே பார்ப்பதற்கு பயமாக இருக்கிறாய், சொல்கின்ற செய்தி வேற மோசமானது, நீ யார்? அப்பொழுது அந்த உருவம் சொல்கிறது, அன அமலுகல் ஹபீஸ், நான் தான் நீ சேர்த்து சேர்த்து வைத்த உன்னுடைய மோசமான அமல்களாகும், அது மோசமாக இருந்தது, அதனால் என்னை நீ மோசமாக பார்க்கிறாய், அசிங்கமாக இருந்தது அசிங்கமாக பார்க்கிறாய். இதனையும் பார்த்துவிட்டு இந்த மனிதன் சொல்கிறான், யா ரப்பி லா துக்மிஸா, மறுமையினாலே ஏற்படுத்தி விடாதே, இப்பொழுதே தாங்க முடியவில்லை, மறுமையை ஏற்படுத்தி விடாதே என்று அந்த மனிதன் சொல்கிறான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இதுவரைக்கும் நாம் 5 பகுதிகளை பார்த்திருக்கிறோம். இந்த அமல்கள் என்ற இந்த விடயம், இந்த ஒவ்வொரு எமது வாழ்க்கையின் வழியிலே எந்த அளவிற்கு தாக்கம் செலுத்துகிறது என்பதனை எம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே முதலாவதாக நல்லவருக்கும் கெட்டவருக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம், இரண்டாவதாக படைப்பின் நோக்கம் என்ன, மூன்றாவதாக இந்த நல்லமல்களின் பெருமதி என்ன, நான்காவதாக மரண தருவாயிலில் இந்த அமல்கள் செய்வதை ஒவ்வொரு மனிதனும் நினைவுபடுத்துகிறான், ஐந்தாவதாக கபரிலே ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களுக்கு ஏற்ப அவனுடைய நிலைமைகள் இருக்கின்றன என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக அந்த கபருடைய வாழ்க்கை நிறைவு பெற்று திடீரென்று ஒரு நாள் ஏற்படும், அந்த நேரத்தில் சந்திரன் எல்லாம் பிளந்துவிடும், சூரியனுடைய வெளிச்சம் எல்லாம் மங்கி போய்விடும், கடல்கள் நெருப்பு பற்றி எரியும், இப்படியான ஒரு தோற்றம், மலைகள் எல்லாம் தூசு தூசாக பறக்கும், மனிதர்கள் எல்லாம் ஈசல்களை போன்று மாறுவார்கள், அந்த மறுமையினால் ஏற்பட்டுவிடும். அதற்கு பிறகு அடுத்த சூர் ஊதப்படும், மாண்ட மனிதர்கள் எல்லாம் திரும்ப எழுந்து கொள்வார்கள், வெட்ட வெளியான ஒரு பூமியிலே ஒரு இடத்திலே அவர்கள் அனைவரும் ஒன்று கூடுவார்கள். ஆதி மனிதன் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல் மறுமை நாள் வரை வரக்கூடிய அனைத்து மனிதர்களும் அந்த ஒரே இடத்திலே ஒன்று கூடுவார்கள். அப்பொழுது அவர்களுடைய தோற்றம், அனைத்து மனிதர்களும் ஆடையின்றி இருப்பார்கள், ஹத்னா செய்யப்படாதவர்களாக செருப்பணியாதவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள், ஒவ்வொரு மனிதர்களும் போதை பிடித்தவர்களை போன்று இருப்பார்கள், ஆனால் போதை அறிந்தவில்லை, அல்லாஹ்வினுடைய தண்டனைகளை பார்த்து அந்த அளவு அவர்கள் பயந்திருப்பார்கள். அதே போன்று அந்த நாளில் நடக்கக்கூடிய அடுத்த அகோரம், அந்த மறுமை நாளின் ஓசை வந்து விட்டதென்றால் ஒவ்வொரு மனிதனும் தன் சகோதரனை விட்டும் விருந்தோடுவான், தனது தாயை விட்டும் தந்தையை விட்டும் விருந்தோடுவான், தனது மனைவி மக்களை விட்டும், அதே போன்று தனது குழந்தைகளை விட்டும் அவன் விருந்தோடுவான். அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விடயம் தேவையாக இருந்து கொண்டிருக்கும், அந்த ஒன்றுதான் அவரவர்கள் நாம் எம்மை காத்துக் கொள்வதற்கு என்ன செய்வது, அந்த ஒரே ஒரு சிந்தனை தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்குமே ஒழிய அடுத்தவர்களை பற்றி கணக்கும் எடுக்க மாட்டார்கள். அது பெற்ற குழந்தையாக இருந்தாலும் சரி, பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி. அப்படியான அந்த சமயத்திலே அல்லாஹு தஆலா பல்வேறு பயங்கரமான நிலைமைகளை உருவாக்குகிறான். இதோ சூரியன் இருக்கிறது, பல கோடி மைல்கள் தொலை தூரத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த சூரியன் தலைக்கு அருகாமையில் கொண்டு வரப்படுகிறது, ஒவ்வொரு மனிதனும் வியர்வையில் மூழ்க இருக்கிறான். அந்த நேரத்திலும் அந்த வியர்வையின் அளவை தீர்மானிப்பது, ஒவ்வொரு மனிதனுகளும் அவர்களுடைய அமல்கள் எந்த அளவு இருந்ததோ அதற்கு ஏற்ப அந்த வியர்வையிலே அவர்கள் மூழ்வார்கள். சிலர் கரண்டை வரை, சிலர் இடுப்பு வரை, சிலர் அவர்களுடைய கழுத்துகள் வரை சிலரை அப்படியே வியர்வை கடிவாளமிட்டு இழுத்துக் கொண்டு செல்லும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி ஒரு உஷ்ணம் நிறைந்த நாளிலே அல்லாஹு தஆலா எட்டு வகையானவர்களுக்கு அந்த அவனுடைய அரிசி நிழலை கொடுக்கிறான். நீதமிக்க இமாம் அல்லாஹை வழங்குவதிலே தன்னுடைய இளமை பராயத்தை கழித்த வாலிபன், பள்ளியோடு அதிகம் தொடர்பு கொண்ட உள்ளமுடையவர், அல்லாஹ்விற்காக ஒருவரை ஒருவர் நேசித்தவர்கள், ஒரு பெண் துர்நடத்தைக்காக அழைத்து நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொன்னவர், அதே போன்று வலது கையினால் தர்மம் செய்தது இடது கைக்கு கூட தெரியாத அளவு கொடுத்தவர், அதே போன்று அல்லாஹ்வை தனிமையில் இருந்து ஞாபகம் செய்தவர், அதே போன்று கடனை கொடுத்து விட்டு அதனை எடுத்தவர் கஷ்டப்படுகிறார் என்கிற பொழுது அதனை அவருக்கு இலகுபடுத்தியவர் அல்லது தள்ளுபடி செய்தவர். இந்த அனைத்தும் அமல்களாகும், இந்த அனைத்தும் நல்ல விடயங்களாகும். இதனை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே அன்று அந்த நிழல் கிடைக்கிறது, மற்ற அனைவரும் வியர்வையிலே மூழ்க இருக்கிறார்கள். அதே போன்று அங்கு நடக்கக்கூடிய அடுத்த காட்சி என்னவென்று சொன்னால், அந்த மறுமை நாள், அந்த ஒரு அகோரமான நாளிலே நடக்கக்கூடிய அடுத்த சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றியும் சொல்கிறார்கள், அங்கு ஒரு பாலம் போடப்படும், சிராத் என்ற பாலம். அப்பொழுது அமானிதங்களும் இரத்த உறவுகளும் எழுந்து நின்று கொள்ளும். யார் தன் விடயத்திலே தவறு செய்தார்களோ அவர்களை கொழுவி இழுப்பதற்காக அந்த நரகத்திற்கு மேலால் போடப்பட்டிருக்க கூடிய அந்த பாலத்திலே நின்று கொள்ளும். அந்த பாலம் எப்படி இருக்கும் என்றால், வால் இருக்கிறதே அந்த வாலினுடைய நுனிப்பகுதியை போன்று கூர்மையாக இருக்கும். அந்த நேரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில மனிதர்களை பார்ப்பீர்கள், அவர்கள் மின்னலை போன்று அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள், சிலர் காற்றின் வேகத்திலே செல்வார்கள், சிலர் ஒரு மனிதன் நடக்கக்கூடிய வேகத்திலே செல்வார், அதே போன்று சிலர் இழுவி இழுவி அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள், அதே போன்று சிலர் அந்த கொக்கிகளினால் மாட்டப்பட்டு நரகத்திலே இழுத்து வீசப்படுவார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஜ்ரி பிஹிம் அமாலுஹும், அவர்களுடைய அமல் எந்த அளவுக்கு இருந்ததோ, அவர்களுடைய நல்ல விடயங்கள் எந்த அளவுக்கு அவர்கள் நல்லவர்களாக நல்ல விடயங்களை செய்தார்களோ அதுதான் அவர்களை அந்த இடத்தில் ஓட்டிச் செல்லும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று நாம் கவனிக்க வேண்டிய அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், இந்த அனைத்து இடங்களிலும் இந்த அமல்கள் எமக்கு தேவை என்ற ஒரு பகுதியை நாம் புரிந்துவிட்டோம். ஆனால் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள், அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நல்லவர்களிலே போட்டி போட்ட பல தியாகங்களை செய்த அந்த சஹாபாக்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நாம் ஒவ்வொருவரும் யோசித்து கவலைப்பட வேண்டும், என்ன செய்வதென்றே தெரியாது என்ற ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும், சந்தோஷமாக இருக்கவெல்லாம் முடியாது. சற்று இந்த செய்தியை கேளுங்க, என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லன் யுதுஹில் அஹதன் அமலுஹு அல் ஜன்னா, உங்களில் எவரையும் உங்களில் ஒருவரையும் உங்களுடைய அமல்கள் அந்த சொர்க்கத்திற்குள் நுழைவிக்காது. அதே போன்று இன்னொரு இடத்திலே சொல்கிறார்கள், லன் யஞ்சு அஹதுன் அமலுஹு அல் ஜன்னா, அதாவது உங்களுடைய அமல்கள் இருக்கிறது இது ஒருபோதும் உங்களை காப்பாற்றாது என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லா, நீங்களும் அப்படியா? உங்களுக்கும் உங்களுடைய அமல்களை வைத்து சொர்க்கம் போக முடியாதா? அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், எனக்கு முடியாது, லவுலா அன்யதகம்மதனி அல்லாஹு பிஃபலின் வரஹ்மா, அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டும் அவனுடைய அன்பை கொண்டும் என்னை சூழ்ந்து கொண்டாலே ஒழிய என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி இருக்கிறது. ஏதோ என்னை பார்த்து உங்களுடைய அமல்களால் சொர்க்கம் நுழைய முடியாது என்றால் நாம் ஏற்றுக்கொள்வோம், ஏனென்றால் அந்த அளவிற்கு இருக்கிறது என்னுடைய அமல்கள். யாரை பார்த்து சொல்கிறார்கள்? சஹாபாக்களை பார்த்து. அவர்களுடைய இபாதத்துகளை பற்றி நமக்கு தெரியும். ஒரு சஹாபியை பற்றி முறைப்பாடு செய்யப்படுகிறது, இவர் குடும்ப விடயங்களை சரியாக பேணுவதில்லை. கேட்கப்படுகிறது, எதற்காக இப்படி செய்கிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், நான் காலையிலே பகல் முழுக்க நான் நோன்பாளியாக இருக்கிறேன், இரவில் ஒவ்வொரு நாளும் அல் குர்ஆனை ஓதி ஓதி முடிக்கிறேன். அதே போன்று இன்னொரு சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஒரே ஒரு வசனம் இறக்கப்படுகிறது, சதக்காவினுடைய முழுமையான கூலியை நீங்கள் அடைய மாட்டீர்கள் உங்களுக்கு விருப்பமான விடயத்தை செலவு செய்யாத வரைக்கும். வருகிறார்கள் நபியிடத்திலே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கி விட்டான், இதோ என்னுடைய செல்வங்களிலே விருப்பமானது இந்த பைருஹா என்ற தோட்டமாகும், அல்லாஹ்விற்காக நான் இதனை சதக்கா செய்கிறேன். அதே போன்று சஹாபியா பெண்மணிகள் சொல்கிறார்கள், யாரு அதாவது சதக்கா செய்யுங்கள், உங்கள் நகைகளில் இருந்தேனும் சரி, உடனே நகைகளை கலட்டி போடுகிறார்கள். அதே போன்று ஒரு சஹாபியா பெண்மணி விபச்சாரம் செய்து விடுகிறார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி திருப்பி அனுப்புகிறார்கள், ஆனால் ஒவ்வொரு முறையும் பல வருடங்கள், அதாவது ஒரு குழந்தை கருவிலே ஏற்பட்டு அதனை பெற்றெடுத்த பிறகு அதனுடைய பால் குடி மறந்ததன் பிறகு மீண்டும் வந்து அந்த அதாவது தன்னுடைய மரணத்தை கேட்டு வாங்கிக் கொள்கிறார்கள். இப்படியான அந்த சஹாபாக்கள், முஸ்அப் இப்னு உமைர் ஒரு வாலிபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், எப்படி மனிதர் என்றால் மக்காவிலே இருந்த மிகச்சிறந்த செல்வந்தர்களில் ஒருவருக்கு மகனாக பிறந்தவர், அவர் உடுத்தக்கூடிய ஆடை என்ன, போடக்கூடிய அத்தர் என்ன, அப்படி பெருமதியானது. எந்த அளவிற்கு என்றால் அவர் பூசக்கூடிய அந்த வாசனையை அவர் பூசிவிட்டு ஒரு பாதையிலே அவர் சென்றால் பின்னேரம் ஒரு மனிதர் வந்தாலும் இந்த பாதையினால் முஸ்அப் இப்னு உமைர் சென்றிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கும். அப்படி ஒரு செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தாய்க்கு தெரிய வருகிறது, தாய் சொல்கிறாள் இஸ்லாத்தை விட்டுவிடு, இல்லை என்றால் ஒரு பைசா ஒரு சிறு பகுதி கூட உனக்கு நான் தரமாட்டேன் செல்வத்திலிருந்து என்று சொல்கிறார். அப்படியே தூக்கி வீசிவிட்டு நபிகளாருக்கு பின்னால் வருகிறார்கள், பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள், ஒவ்வொரு யுத்தத்திலும் கொடி கொடுக்கப்படுகிறார்கள், கடைசி வரை நிற்கக்கூடிய அளவிற்கு தைரியமானவர்களாக இருந்தார்கள். ஒரு வாலிபர் உஹது யுத்தத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடியை கொடுக்கிறார்கள், போராடுகிறார்கள் போராடுகிறார்கள், பல பேரை துண்டாடுகிறார்கள், இறுதியிலே அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஒரு வாலிபராக இருந்தார்கள், இறுதியிலே அவரை கபனிடுவதற்காக அவருடைய ஆடைகளை எடுத்து வரும்படி கூறுகின்ற சமயத்திலே சென்று பார்த்தால் அவருடைய ஆடைகள் என்று எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு ஆடை இருக்கிறது, அதனால் தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது, அப்படி ஒரு ஆடை தான் அங்கு மிச்சமாக இருக்கிறது. யார் இவர்? அவர் பூசிய அந்த அத்தரையே மக்கள் எல்லாம் விசித்திரமாக பார்த்தார்கள். அவருடைய நிலைமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி மாறுகிறது? ஒரே ஒரு ஆடை, தலையை போர்த்தினால் கால் தெரிகிறது, காலை போர்த்தினால் தலை தெரிகிறது. இந்த சஹாபாக்களை பார்த்து, இப்படி தியாகங்களை செய்தவர்களை பார்த்து, அதே போன்று இன்னொரு மனிதர், அவர் காலிலே சற்று குறையுள்ளவராக இருந்தார், நொண்டி என்று சொல்லலாம். இவர் ஒரு மனிதராக இருந்தார், இவருக்கு யுத்தம் கடமை கிடையாது, ஆனால் யுத்தத்திற்காக செல்வதற்கு ஆசைப்படுகிறார். இப்படியான இந்த மனிதரை அவருடைய குழந்தைகள் தடுக்கிறார்கள், உங்களுக்கு யுத்தம் கடமை கிடையாது. நபி அவர்களிடத்தில் வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் என்னுடைய பிள்ளைகள் தடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதா உங்களுக்கு இந்த ஜிஹாது கடமை கிடையாது, உங்களை விட்டும் இந்த கடமை நீக்கப்பட்டு விட்டது. அந்த சகோதரர்களை பார்த்து சொல்கிறார்கள், எப்படி? ஏன், ஒருவேளை அவர் போராடினால் ஷஹீதாகும் பாக்கியம் கிடைக்கலாமே. போராடுகிறார், ஒரு நொண்டி போராடுவது என்றால் எப்படி இருக்கும்? அந்த அளவிற்கு அவரை தூண்டியது எது? அதே போன்று இன்னும் ஒரு மனிதர் அனஸ் இப்னு நஃர் என்ற சஹாபி, இவர்கள் போராடுகிறார்கள், மரணிக்கிறார்கள், அதாவது காபிர்களினால் சிதைக்கப்பட்டிருந்தார்கள், அவர்களது உடம்பிலே 70 சொச்சம் வெட்டு குத்துகள் காணப்பட்டன, அனைத்து முன்னால் எதுவுமே பின்னால் இருந்து கிடையாது. அப்படி போராடி மரணிக்கிறார்கள். முகத்தை அடையாளம் காண முடியவில்லை. அவர்களுடைய சகோதரி தனது கையில் இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை பார்த்து இவர் என்னுடைய சகோதரர் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு போராடினார். அந்த சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய அமல்கள் உங்களை அந்த சொர்க்கத்திற்குள் நுழைவிக்காது. அந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள், சரி கூறியது நபி அல்லவா. உடனே கேட்கிறார்கள், யா ரசூலல்லா, எங்களை விடுங்கள், உங்களுடைய நிலைமை என்ன? உங்களுக்கு உங்களுடைய அமல்களால் சொர்க்கம் செல்ல முடியாதா? ஏன் அவர்களுடைய கதையை தனியாக சொல்ல முடியும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் நின்று வணங்குவார்கள், கால் பாதம் வீங்குகின்ற அளவு நின்று வணங்குவார்கள். அதே போன்று அவர்களுடைய அமல்கள் இபாதத்துகள் ஒவ்வொன்றுமே சர்வ சாதாரணமாக மிகவும் பிரம்மாண்டமான அளவிலே இருந்தது. அவர்களிடத்தில் எளிமையும் ஏழ்மையும் காணப்பட்டது. ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் புயல் காற்றை விட வேகமாக சதக்கா செய்வார்கள். அதே போன்று தாயிபிலே அவர்கள் சித அதாவது வதைக்கப்பட்டார்கள் மக்களினால், அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களினால். அந்த நேரத்திலே வானவர்கள் வந்து கேட்கிறார்கள், இதோ இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே இவர்கள் இருக்கிறார்கள், அப்படியே ஒன்றுக்கு மேல் ஒன்றை போட்டு விடவா என்று. அப்பொழுது சொன்னார்கள் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வேண்டாம், இவர்களுடைய முதுகந்தண்டிலிருந்து அல்லாஹுவை மட்டும் தூய்மையாக வணங்கக்கூடிய பிச்சலங்கள் உருவாகலாம் என்று சொன்ன அந்த நபியை பார்த்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கும் அந்த சொர்க்கத்திற்கு செல்ல முடியாதா? உங்களுடைய இப்படி ஒரு அமல்கள் இருக்கிறது, இப்படியான அமல்கள் எல்லாம் நீங்கள் சிந்திருக்கிறீர்களே, எவ்வளவு இரக்க சிந்தனை உள்ள ஒரு மனிதராக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு கூட அந்த சொர்க்கத்துக்கு செல்ல முடியாதா என்று கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கும் முடியாது, எனக்கும் முடியாது, ஆனால் அல்லாஹு தஆலா அவனுடைய அருளை கொண்டும் அவனுடைய அன்பை கொண்டும் என்னை சூழ்ந்து கொண்டாலே தவிர என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் நேர்மையாக நடவுங்கள், நெருக்கமாக நடவுங்கள், காலையில் ஒரு நேரத்தை, மாலையில் ஒரு நேரத்தை, இரவையில் ஒரு நேரத்தை அல்லாஹுவிற்காக ஒதுக்குங்கள், முயற்சி செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே பாருங்கள், எங்களுடைய அமல்கள் கூட எங்களை சொர்க்கத்திற்குள் நுழைவிக்காது என்றால் அந்த சஹாபாக்களுடைய அந்த நபிகளாருடைய அமல்கள் கூட நுழைவிக்காது என்றால் எம்முடைய அமல்களை நினைத்து நாம் வெட்கி தலைகுனிய வேண்டும். ஆனால் என்ன விடயம்? இது விரிவான தலைப்பு, நான் ஆரம்பத்திலே கூறினேன், நேரம் இடம் கொடுக்காமையின் காரணமாக மிகவும் சுருக்கமாக நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த மேற்கண்ட ஹதீஸில் இருந்து நீங்கள் புரிந்திருப்பீர்கள், அமல்கள் என்னதான் செய்தாலும் அல்லாஹுடைய அருளின்றி எங்களுக்கு சொர்க்கம் செல்ல முடியாது. அதே நேரம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம், எப்படி நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோமே, ஈமான் கொண்டு அமல்கள் செய்தால் சொர்க்கம், ஈமான் கொண்டு அமல்கள் செய்தால் சொர்க்கம், இதோ அமல்களினால் சொர்க்கம் செல்ல முடியாது என்றால் என்ன விடயம்? அதற்குரிய விடயம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஏன் கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு பொழுதும் அமல்களினால் மட்டும் சொர்க்கம் செல்ல முடியாது. அந்த வசனங்களை நன்கு கவனியுங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், எப்படி வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், இவர்கள் ஈமான் கொண்டு அமல்கள் செய்கிறார்களோ, லா நுக்கல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா, அவர்களுடைய சக்திக்கு மேல் நாம் அவர்களை நிர்பந்திப்பது கிடையாது. உலாயிகா அஸ்ஹாபுல் ஜன்னாஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் சொர்க்கவாசிகள், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வனூது அன் தில்குமுல் ஜன்னா, அவர்களுக்கு சொல்லப்படும், எப்படி இதோ இருக்கிறது சொர்க்கம், ஊரிஸ்து மூஹா பிமா குந்தும் தஅமலூன், நீங்கள் அமல் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் உங்களுக்கு இந்த சொர்க்கம் தரப்படுகிறது. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய இறுதி அம்சம் என்னவென்று சொன்னால், எம்முடைய அமல்களுக்கு அந்த சொர்க்கம் ஈடல்ல, எம்முடைய அமல்களுக்கு அந்த சொர்க்கம் ஈடு கிடையாது. அதாவது ஒரு மனிதரிடம் ஒரே பொருள் இருக்கிறது 500 ரூபாய், எம்மிடம் இருக்கிறது 100 ரூபாய் மாத்திரம்தான், இதனை கொடுத்து விட்டு நாம் அவருடைய அந்த பொருளை கேட்கிறோம் என்றால் அவர் தரமாட்டேன் என்று சொல்வார். அப்படியும் அவர் தருகிறார் 100 ரூபாயை வாங்கிவிட்டு என்றால் அது அவருடைய தனிப்பெரும் கருணை, அவருடைய இரக்கம். இதே கருத்தை இங்கே பாருங்கள், அமல் செய்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா இரக்கப்பட்டு உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இதனை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் பல விடயங்கள் காணப்படுகின்றன. இறுதியாக ஒரு விடயத்தை கூறி நிறைவு செய்கிறேன். ரசூல் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறக்கூடிய ஒரு விடயம், அதாவது இவர்கள் அமல்கள் செய்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை நாம் எமது அருளிலே புகுத்துவோம் என்றும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இதற்கு பகரமாக இதன் காரணத்தினால் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அந்த நரகத்திலிருந்து எம்மை காப்பாற்றி சொர்க்கத்தை எமக்கு தருகிறானே ஒழிய, ஒருபோதும் எமது இந்த சாதாரண அமல்களால் வெறுமனவே பையத்து செய்து விட்டோம் என்ற காரணத்தினாலோ அல்லது 5 நேர தொழுகையை நாம் சரியாக தொழுது விட்டோம் என்ற காரணத்தினாலோ நாம் சொர்க்கவாசிகள் என்று நாம் மார்பு தட்டிக் கொள்ள முடியாது என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அமல்கள் இன்றி ஈடேற்றம் கிடையாது என்பதனை அழகாக நாம் புரிந்திருக்கலாம். இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் காணப்படுகின்றன. இருந்தாலும் நேரம் இடம் கொடுக்காயின் காரணமாக கவலையோடு இதனை நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹு தஆலா எந்த நோக்கத்திற்காக இதனை இந்த சத்திய கூட்டத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு அருள் பாலிப்பானாக என வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அக்குலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும்.